الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون صدق الله العظيم அன்பான அல்லாஹின் நடிகார்களே, சகோதரர்களே, அல்லாஹு ரபுல் ஆலமீன் எம் அனைவருடைய இருலக வாழ்க்கையின் வெற்றியை அவனுடைய ஏவல்கள் விளக்கல்களின்படி வாழ்க்கையை அமைப்பதிலே வைத்திருக்கிறார். அல்லாஹுடைய கட்டளைகளான ஏவல்கள், விளக்கல்கள், ஃபர்துகள், ஹராம்கள் இவைகளை பேணி நடப்பது தக்குவாவுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அந்த தக்குவாவுடைய வாழ்க்கையிலேதான் அல்லாஹு தஆலா இருளக வாழ்க்கையின் நலவுகளையும் வெற்றிகளையும் சந்தோஷங்களையும் வைத்திருக்கிறார். எனவே நாம் எல்லோரும் ஈமான் கொண்டவர்கள், மூமின்கள், எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியை அல்லாஹு தஆலா காட்டி தந்திருக்கக்கூடிய அந்த தக்குவாவுடைய வாழ்க்கையில் தேடக்கூடியவர்களாக நாம் ஆகிக்கொள்வோமாக. அல்லாஹு தஆலா தக்வாவுடைய வாழ்க்கையை எம் அனைவருக்கும் நசீபாக எல்வானாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹு ரபுல் ஆலமீன் மிக பரிசுத்தமானவன். அவன் பலவிதமான தன்மைகளை கொண்டவன். அவன் சில தன்மைகளை அடியார்களிடத்திலே வருவதையும் விரும்புகிறான், அடியார்களிடத்திலே வரக்கூடாது என்றும் சில தன்மைகளை வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா அவன் ரஹீம், இரக்கமுள்ளவன், கஃபூர், அவன் மன்னிக்கக்கூடியவன். இதேபோன்று அடியார்களும் மன்னிப்பவர்களாக, கருணை காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகின்றான். இன்னல்லாஹ கரீம் யஹிப்புல் கரம், இன்னல்லாஹ ஜவ்வாத் யஹிப்புல் ஜூத். அல்லாஹு தஆலா அவன் தாராள தன்மை உள்ளவன், கொடை கொடுக்கக்கூடியவன், அள்ளி வழங்கக்கூடியவன். அடியார்களிலும் அவ்வாறு இருப்பதை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். இதேபோன்று சில தன்மைகள் அல்லாஹு தஆலா அதை அவனுக்கென்று வைத்திருக்கிறான். அடியார்கள் எவரும் அந்த தன்மையில் இருப்பதை அவன் விரும்புவதில்லை. அதில் ஒன்று கிபர், பெருமை. அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது ஒரு கபீருல் முத்தால் ஒல் முத்தகப்பில், அவன் பெருமை அடிக்கக்கூடியவன், பெருமைக்குரியவன், பெருமை உள்ளவன். அல்லாஹ் பெருமை உள்ளவன், அவன் பெருமைக்குரியவன். இந்த பெருமை என்ற தன்மை அடியாளர்களிடத்திலே கொஞ்சமேனும் வருவதை அல்லாஹ் வெறுக்கின்றான். ஹதீஸ் குர்சிலே வருகிறது, அல் கிபிரியா உரிதாயி, பெருமை என்பது என்னுடைய மேலாடை போன்று. யாராவது மனிதர்களில் எவராவது அந்த ஆடையை எடுக்க வந்தால், அதாவது பெருமை அடித்தால், கதத்துஹு ஃபின்னார், நான் அவனை நரகில் தள்ளிவிடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அணுவளவேனும் ஈமான் இருந்தால் அவர் நரகம் போகமாட்டார். நரகத்தை அல்லாஹ் அவருக்கு ஹராமாக்குகின்றான், சொர்க்கம் செல்வது அவர் வாஜிபாக இருக்கிறது, ஒரு கடுகளவேனும் ஈமான் இருந்தால். இதே போன்று யாருடைய உள்ளத்திலே கடுகளவு அணு அளவிற்கு பெருமை இருக்கிறதோ, அந்த பெருமையுள்ள உள்ளம் கொண்டவரை அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான், நரகில் தள்ளி விடுகிறான் என்று சொன்னார்கள். ஒரு அணு அளவிற்கு பெருமை இருப்பதும் அது சொர்க்கத்திற்கு தடையாக இருக்கிறது, நரகத்தை அவனுக்கு கட்டாயமாக்கி வைக்கிறது. சஹாபாக்கள் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க செருப்பு அழகா இருக்கணும் ஆசைப்படுறோம், என்னுடைய உடுப்பு அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், இதுவும் பெருமை தானா என்று கேட்டதற்கு சொன்னாங்க,
அல்லாஹ் அழகானவன், நீங்கள் அழகாக இருப்பதை விரும்புகிறான். அதுவல்ல பெருமை. பெருமை என்பது பத்தருல் ஹக்கி வஹம்துன்னாஸ் சொன்னாங்க. பெருமை என்கிறது ஒரு மனிதன் அழகாக இருக்கிறதல்ல. ஒரு ஹக்கு வரும் பொழுது, ஒரு உண்மை வரும் பொழுது அதை மறுப்பது பெருமையாக இருக்கிறது. மேலும் சொன்னார்கள், மற்றவர்களை தாழ்த்தி பார்ப்பது, ஏளனமாக பார்ப்பது, இதுதான் பெருமை என்றார்கள். தான் அழகாக உடுக்கலாம், மற்றவனுடைய ஆடையை இழிவாக பார்ப்பது பெருமை. தான் அழகாக இருக்கலாம், தன்னுடைய வீடு, தன்னுடைய வாகனம், தன்னுடைய உடை அழகாக இருக்கலாம், அது வரவேற்கத்தக்கது, விரும்பத்தக்கது. ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்களுடைய நிலைமைகளை கேவலமாக, கீழ்த்தரமாக, தரக்குறைவாக கதைப்பது, எண்ணுவது, இது பெருமையாக இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். பெருமை அல்லாஹ்வுக்குரிய சொத்து, அல்லாஹ்வுக்குரிய பண்பு. அடியார்களிடத்தில் கடுகளவும் வருவதை அல்லாஹ் வெறுக்கின்றான். இதே போன்ற சில குணங்கள் அல்லாஹு தாலா அதனை அவனுக்கும் ஹராமாக்கிக் கொண்டான். அவனிடத்திலும் அது அணுவளவும் இருக்க முடியாது. இதுபோன்ற அடியார்களிடத்திலும் அந்த பண்பு வருவதை அல்லாஹ் வெறுக்கின்றான். அதில் ஒன்றுதான் அநியாயம் என்பது. ஹதீஸ் குத்சிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, யா இபாதி இன்னி ஹர்ரம்து துல்மா அலா நஃப்ஸி ஃபஜஅல்துஹு பைனக்கும் ஹர்ரமன் ஃபலா தஸாலிமு. அடியார்களே, அநியாயம் செய்வதை நான் எனக்கே ஹராமாக்கிக் கொண்டேன். அதாவது அல்லாஹ் அநியாயம் செய்வதில்லை. எப்படி எங்களுக்கு ஒரு விடயம் ஹராமாக்கப்பட்டால் அதை எடுத்து நடக்க கூடாதோ, இதே போன்று அல்லாஹ் தனக்கு அந்த அநியாயத்தை அவன் நீக்கிக் கொண்டான். அல்லாஹ் சொல்ல, நான் அநியாயம் செய்வதில்லை, எனக்கு ஹராமாக்கிக் கொண்டேன். உங்களுக்கு மத்தியிலும் நான் அதனை ஹராமாகவே வைத்திருக்கிறேன். நீங்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அநியாயம் செய்வது, ஜுல்ம் என்கிற இந்த அநியாயம் என்பது இவ்வளவு ஒரு பாவகரமான ஒரு செயலாக இருக்கிறது. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த கருத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த அநியாயத்தினால் ஆகரத்தில் மட்டுமல்ல, உலகத்திலும் ஒரு மனிதன் அவன் அழிவை தேடிக் கொள்கிறான். அது பற்றி அவர்கள் சொல்லும் பொழுது, மனிதனே, இதம் மரர்த்த பிதியாரின் கத்தாச்சலஜ் மரர்த்த பி உசரின் கத்தமஜகஜ் மரர்த்த பி அம்பாலின் கத்தஹபஜ் மரர்த்த பி செஹத்தின் கது சொக்குமஜ் சொன்னாங்க. நீங்க ஒரு ஊருக்கு பக்கத்தால போறீங்க, அந்த ஊரு பால் அணிஞ்சு போயிருக்கிறது. ஒரு முன்னேற்றம் இல்ல, பால் அணிஞ்சு போயிருக்கக்கூடிய ஊரை கண்டால், சீரழிஞ்சு போயிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை கண்டால், கணவன் மனைவி புள்ளேல் உம்மவாப்பா என்று சீரழிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லைன்னு சொல்லுவோமே, இப்படி ஒற்றுமை இல்லாம, இரக்கம் இல்லாம சீரழிஞ்சு போயிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை கண்டால், நல்ல சொத்து செல்வத்தோடு இருந்த ஒரு மனிதர் எல்லாத்தையும் இழந்து அவர் ஒரு ஏழையாக கஷ்டவாளியாக இருப்பதை நீங்கள் கண்டால், அல்லது ஆரோக்கியத்தோடு இருந்த ஒருவர் திடீரென்று சுகீனம் ஆயிருப்பதை நீங்கள் கண்டால், விளங்கிக் கொள்ளுங்க, இது எல்லாம் அவங்களுக்கு இடையில நடந்த ஒரு அநியாயத்தினுடைய முடிவுதான் என்பதை என்று சொல்வார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்க நல்ல வியாபாரம் செஞ்சு கொண்டிருந்தவங்க, நல்ல ஒரு தொழில இருந்தவங்க, நல்ல அழகாக வாழ்ந்த ஒரு குடும்பம், செழிப்பாக இருந்த ஒரு ஊரு, இப்படி சீரழிஞ்ச காட்சியை நாங்க பார்த்தால் எல்லாருடைய மனசுல முதலாவது வார என்னது, முன்னுக்கு கடைக்காரன் சூனியன் செஞ்சிப்பான், முன்னுக்கு வீட்டுல இருக்கிறவன் அவன் சூனியன் செஞ்சிப்பான், கால் கொஞ்சம் இருக்குது, சோம் இல்லா போகுது, திடீரென்று நல்ல வியாபாரம் போச்சு, வியாபாரம் கீழே போயிருச்சு, நல்ல ஒத்துமையோட வாழ்ந்த கணவன் மனைவி குடும்பம் அது பிரிஞ்சு சீரழிது எல்லாருடைய மனசுல முதலாவது வாரது என்ன? சூனியம். அன்பானவர்களே, குர்ஆனோ ஹதீஸோ எங்களுக்கு இது சூனியம், இத பாருங்க என்று வலியுறுத்துறதுக்கு முன்னால குர்ஆனும் சொல்லுது ஹதீஸும் சொல்லுது, சூனியம் அல்ல அநியாயம். மனைவிக்கு செஞ்ச அநியாயம், மனைவி கணவனுக்கு செஞ்ச அநியாயம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு செஞ்ச அநியாயம், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செஞ்ச அநியாயம், முதலாளி தொழிலாளிக்கு செய்யற அநியாயம், தொழிலாளி முதலாளிக்கு செய்யற அநியாயம், இது போன்று எங்களிடத்துல பரவி இருக்கக்கூடிய இந்த அநியாயம் என்பதுதான் எங்களை சீரழிய வைத்திருக்கிறது. வியாபாரம் சீரழிஞ்சு போயிருக்கிறது, சூனியம் அல்ல அநியாயம். குடும்பம் சீரழிஞ்சிருக்கிறது, சூனியம் அல்ல அநியாயம். இது குர்ஆனும் ஹதீஸும் தெளிவுபடுத்துகிறது. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தஃசீரில் எழுதுறாங்க, உலாயிக யலஅனுஹுமுல்லாஹ் வயலஅனுஹுமுல் லாயினூன், அவர்களை அல்லாஹ்வும் சபிக்கின்றான், சபிக்க கூடியவைகள் எல்லாம் சபிக்கின்றன என்று வரக்கூடிய வசனத்துக்கு சொல்றாங்க. கடல்ல இருக்கக்கூடிய மீனினங்களும், குந்துகளில் இருக்கக்கூடிய இந்த எறும்பு போன்றவைகளும், பறவைகளும், காட்டிலே உள்ள மிருகங்களும் இந்த அநியாயக்காரனுக்காக வேண்டி பத்வா செய்கிறது. ஏனென்றால் இந்த அநியாயக்காரனுடைய அநியாயத்தினால் முதலாளி செய்யக்கூடிய தொழிலாளிக்கு அநியாயம், இதே போன்று பெற்றோர்கள் குடும்பங்கள், முஸ்லீம்கள் மற்றவர்களுக்கு, மனிதர்களுக்கு, மிருகங்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம். இதனால அல்லாஹ் மழையை நிறுத்துகிறான், பரக்கத்து இல்லாமலாக்குகிறான், அவர்களுக்கு மத்தியிலே முசீபத்தை சோதனை அல்லாஹ் போட்டு விடுகின்றான். இவைகளெல்லாம் அடிப்படை காரணம் இவைகளுக்கு அநியாயம் செய்வதென்பதை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அநியாயத்தினுடைய விபரீதத்தை உணர்த்துவதற்காக வேண்டி அவங்க ஒவ்வொரு நாளும் காலையில அவங்க வீட்டுக்கு வெளியே போகும் பொழுது ஓதக்கூடிய துஆல இதுவும் உண்டு. அல்லாஹும் இன்னி அவுது பிக்க மின் அன் அதில்ல அவ் உதல்ல அவ் அதுலிம அவ் உதலம என்ற ஒரு துஆ இருக்கிறது. நபி அவங்க வீட்டுக்கு வெளியே போகும் பொழுதே இந்த துஆ ஓதுவார்கள். இந்த துஆவுடைய அர்த்தம், யா அல்லாஹ் நான் வெளியே போகிறேன், இணையால யாரும் வழிகட்டு போக கூடாது, வேறு யாரும் இணைய வழிகெடுத்துடக்கூடாது. அதே போன்று இரண்டாவது, நான் யாருக்கும் அநியாயம் இழைத்திடக்கூடாது, மற்றவர்களால் எனக்கும் அநியாயம் நடக்கக்கூடாது. அநியாயத்தை விட்டும் பாதுகாவல் தேடியவர்களாக நபி அவர்கள் வீட்டுக்கு வெளியே செல்வார்கள். அன்பானவர்களே, எங்களுடைய நாவினால் செயலினால் யாருக்கும் ஒரு சிறியதொரு அநியாயமும் நடக்கப்படாது என்பது இந்த ஹதீஸுடைய துஆவுடைய அர்த்தமாக இருக்கிறது. பரா இப்னு ஆசிப் ரஹ்மத் ரழியல்லாஹு சொல்வார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏழு விடயங்களை செய்யும்படி சொன்னார்கள். அதில் ஏழு விடயங்களை சொல்லிட்டு அது ஒன்று சொன்னாங்க, உமிர்னா பினுஸ்ரத்தில் மதுலூம், அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு உதவி செய்வது எங்களுடைய கடமை என்று உணர்த்தியிருக்கிறார்கள். அநியாயம் செய்தவன் யாராக இருக்கலாம் பார்க்காதீங்க, அநியாயம் செய்யப்பட்டவரை பாருங்க, அவர் தன்னுடைய தொழிலையோ வியாபாரத்திலேயோ சம்பளத்திலேயோ அல்லது ஏதாவது உரிமைகளிலேயோ காணியிலேயோ பூமியிலேயோ எதிலேயோ அநியாயம் இழைக்கப்பட்டால் நீங்க நிக்க வேண்டியது அவரின் பக்கம். நீங்க உங்களோட குடும்பம் என்று நீங்க அநியாயக்காரனுக்கு உதவி செய்யவானம், அல்லது உங்களுடைய நண்பர் என்று அநியாயத்துக்கு உதவியாக இருக்கவானம், அநியாயம் செய்யப்பட்டவனோடு இருக்கும்படியாக நபி அவங்க எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். சொன்னது மட்டுமல்ல செய்தும் காட்டினார்கள். அன்பானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அநியாயம் சம்பந்தமாக மிகவும் மிகவும் அழுத்தமாக உம்மத்துக்கு எச்சரிக்கையை செய்திருக்கிறார்கள். இதில் ரெண்டு ஆயத்துக்களை நாங்கள் மனசில் வச்சுக்கொள்ள வேண்டும். எப்பையும் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது இன்னஹு லா யுஃப்லிஹுல் லாலிமூன், இது குர்ஆனுடைய தீர்ப்பு, நிச்சயமாக அநியாயம் செய்யக்கூடியவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விடயத்திலும் வெற்றி பெற மாட்டார்கள். இரண்டாவது வசனம், வலா தஸ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு தாலிமூன், நீங்க அநியாயக்காரர்களுக்கு ஒன்றும் வருதில்லையே, நல்லதானே இருக்கிறாங்க என்று நீங்க பார்த்து பார்த்து நீங்க நினைச்சு கொள்ளவானம், அல்லாஹ் தஆலா இந்த அநியாயக்காரோட விடயத்துல கவனம் இல்லாம இருக்கிறான், கணக்கு எடுக்கிறான் இல்ல என்று நீ நினைக்கவானும், அல்லாஹ் அவர்களை கொஞ்சம் விட்டு கொடுத்திருக்கிறான். அவர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை விட்டும் அல்லாஹ் மறந்தவனாக கணக்கெடுக்காதவனாக இருக்கிறான் என்று நீங்க நினைச்சு கொள்ளாதீங்க என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் நேரம் கொடுக்கிறான். அவங்க அநியாயம் செய்து செய்து ஹத்தா இலா அஹதஹு அல்லாஹ் திடீரென்று பிடிப்பான் அவருடைய சுகத்தில, அவருடைய ஆரோக்கியம் ஹெல்த் அதுல பிடிப்பான், அவருடைய வெல்த் அவருடைய சொத்து செல்வத்தில் பிடிப்பான், அல்ல அவருடைய குடும்பத்தில் பிடிப்பான், அவருடைய மானம் மரியாதைகளை பிடிப்பான். என்னமாவது ஒன்றில் அவரை அல்லாஹ் பிடிச்சிட்டான் என்றால் அவர் தப்ப முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு குர்ஆன் வசனத்தையும் போது காட்டியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அநியாயம் மிகவும் பொல்லாதது. எந்த அளவுக்கு மறுமையில அல்லாஹ் அநியாயம் விஷயமாக அல்லாஹ் கவனம் செலுத்துவான் என்றால் மறுமையில் ஹதீஸ் வருகிறது, லத்து அத்தன்னல் ஹுகூக் இலா அஹ்லிஹா யௌமல் கியாமா ஹத்தா யுகாதல் ஷாதில் ஜல்ஹா மின் ஷாதில் கர்னா. நாங்க எல்லாரும் படிச்சு வச்சிருக்கிறோம், மௌத்துக்கு பின்னால சொர்க்கம் நரகம் என்கிறது மனிதர்களுக்கும் ஜிங்களுக்கும் தான். அது ஆட்டுக்கோ மாட்டுக்கோ ஒட்டகத்துக்கோ இல்ல, அதுக்கு சொர்க்கம் நரகம் இல்ல, அது மண்ணோட மண்ணா போயிரும், சொர்க்கம் நரகம் அதுக்கு இல்ல. ஆனாலும் கியாமத்தினுடைய நாளையில மக்கள் எல்லாரும் எழுப்பாட்டப்படும் பொழுது அல்லாஹ் கொம்புள்ள மிருகத்தையும் கொம்பில்லாத மிருகத்தையும் எழுப்புவான், எங்களோட சேர்ந்து அதுவும் எழும்பும். எதுக்காக வேண்டி எழுப்பாட்டப்படும்? சொர்க்கம் நரகத்துக்காக வேண்டி அல்ல, அல்லாஹ் அநியாயம் செய்ததில்லை என்றத நிரூபிக்கிறதுக்கு. அந்த ஹதீஸ்ல வருகிறது, உலகத்தில் இருக்கும் பொழுது கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பிக்குதுன்னு வச்சுக்கொண்டு கொம்பில்லாத அந்த அப்பாவி ஆட்டை குத்தியது, அல்லாஹ் கியாமத்துல இந்த ரெண்டு ஆடுகளையும் எழுப்பி கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்ப கொடுத்து அல்லாஹ் குத்த வைப்பான் என்ற ஹதீஸ்லே வந்திருக்கிறது. நான் அநியாயம் செய்ய மாட்டேன், நியாயமாக நடப்பேன், அது ஆடு மாடுகளாக இருந்தாலும் சரி என்பதை அல்லாஹ் நிரூபிக்கின்றான். அன்பானவர்களே, ஆட்டுக்கே இந்த கெதி என்றால் கொம்பிருக்கிறது உலகத்தில் கொம்பில்லாத போட்ட அடக்கி இப்படி நடந்து கொண்டதனால அல்லாஹ் இவ்வாறு செய்வான் என்றால் சொர்க்க நரகம் இல்லாத மிருகத்துக்கு நம்முடைய நிலை எவ்வாறு இருக்கும்? கணவன் என்று இருக்கக்கூடிய எங்களுக்கு அகங்காரம், நாங்க வசதி வாய்ப்பு இருக்கிறது என்கிற அகங்காரம், எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்ற அந்த போக்கு, யார் யாருக்கு என்ன வீரம் என்ன தைரியம் என்ன சக்தி என்னெல்லாம் இருக்கிறதோ இதை வச்சு மற்றவங்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்கிறோமோ அல்லாஹ் கியாமத்தினுடைய நாளையில் எவ்வாறு நடந்து கொள்வான் என்று இந்த ஆட்டுடைய சம்பவத்தை வச்சு நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபஷாவிலிருந்து வந்த ஒரு ஜமாத் சஹாபாக்கள் அவங்ககிட்ட கேட்டாங்க, நீங்க ஹபஷால கண்ட ஒரு ஆச்சரியமான செய்தி எங்களுக்கு சொல்லுங்க என்றாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க ஹபஷால கண்ட ஆச்சரியமான செய்தி என்னவென்றால் ஒரு வயோதிப பெண்மணி ஒரு கிழவி தண்ணீர் குடத்தை தூக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறாள். சில வாலிபர்கள் வந்து அல ஒருத்தர் அந்த கிழவி பெண்ணுடைய பிற்புறத்தால அந்த முதுக பிடிச்சி உசுப்பி விட்டான், அதனால அந்த குடம் கீழே விழுந்து அது உடைந்து நொறுங்கியது. அந்த கிழவி பெண்மணி அந்த கிழவி திரும்பி உட்கார்ந்து முழங்கால்களை நிலத்துல குத்தி அந்த வாலிபர்களை பார்த்து அந்த வாலிபரை பார்த்து சொன்னால், யாகுதர் அநியாயக்காரனே, அல்லாஹு தஆலா எனக்கும் உனக்கும் இடையில நீதம் செலுத்துவதற்காக வேண்டி அவன் வரும் அந்த நாளில் எனக்கும் உனக்கும் என்ன முடி வரும் என்பதை நீ பார்த்துக்கொள் என்று சத்தமிட்டு சொன்னாள். இதை சொன்னதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகத், அவள் உண்மை சொன்னால் உண்மை சொன்னால் உண்மை சொன்னால். இந்த ஹதீஸை சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யாருக்கு என்ன சக்தி, யாருக்கு என்ன பலம், என்ன அதிகாரம், என்ன தைரியம் இருக்கிறதோ, இதை வச்சு யார் யாருக்கு நாங்க அநியாயம் செய்வோமோ அந்த அநியாயம் செஞ்சவங்க கியாமத்தினுடைய நாளையில அல்லாஹ் நீதம் செலுத்துவதற்கு வரும் பொழுது விளங்கிக் கொள்ளுங்கோ, எனக்கும் மனைவிக்கும், எனக்கும் பிள்ளைகளுக்கும், எனக்கும் என்னுடைய தொழிலாளிக்கும், எனக்கும் பக்கத்து வீட்டாருக்கும், எனக்கும் ஏனைய மக்களுக்கும் இடையில என்ன நடக்க போகிறது, அல்லாஹ் என்ன தீர்ப்பு செய்வான் என்பதை விளங்கிக் கொள்ளுங்க என்ற கருத்தையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்திலிருந்து எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். அன்பானவர்களே, அநியாயம் பயங்கரமானது. அநியாயம் என்பது என்ன? அநியாயம் என்பது இப்பொழுது சொல்லப்பட்ட பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களிலும் அது பரவலாக இருக்கிறது. நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, கியாமத்தினை நாளில வரக்கூடிய மனிதர்கள் மிகப்பெரிய பங்களோட்கார மிகப்பெரிய நஷ்டவாளி யார் என்றால், ஒரு மனிதன் தொழுகையோட வருவான், மலை போன்று தொழுகை, மலை போன்று நோன்புகள், மலை போன்று சதகாக்கள், இவைகளை மலை அளவுக்கு செய்து அவன் எடுத்துக்கொண்டு வருவான். ஆனால் அவன் உலகத்திலே இபாதத்துகள்ல ரொம்ப சிறந்தவன், தொழுகையாளி, நோன்பாளி, தான தர்மம் கொடுக்கிற ஒருவர், ஆனால் மற்றவருக்கு கன்னத்தில் அரைஞ்சிருக்கிறார், தன்னுடைய உடல் பலத்தை மற்றவங்களுக்கு காட்டி அடிச்சிருக்கிறார், மற்றவர் இவருக்கு இருக்கக்கூடிய திறமையை வச்சு மற்றவர்களை ஏமாற்றி சம்பாதிச்சிருக்கிறார், மற்றவருடைய காணியை பறிச்சிருக்கிறார், மற்றவருடைய வீட்டை பறிச்சிருக்கிறார், இன்னொருத்தருடைய அவமுறு சொல்லியிருக்கிறார், மற்றவர்களை பத்தி கோல் சொல்லி தெரிஞ்சிருக்கிறார், கோல் குற்றங்களை பேசி தெரிஞ்சிருக்கிறார். இந்த மனிதர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டு யார் யார் அநியாயம் இழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு இவருடைய நன்மைகளால் எடுத்துக் கொடுக்கப்படும். இவருக்கு நோன்பு தொழுக ஜகாத் எல்லாம் முடிஞ்சிடும். இப்ப கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா எடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஏன், அந்த அளவுக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறார். அநியாயம் செய்யப்பட்டவங்க ஏராளமான பேர் இருக்கிறாங்க, ஆனா இவருடைய தொழுக மலை முடிஞ்சிருச்சு, நோன்பு மலை முடிஞ்சிருச்சு, சதக்காவுடைய மலைகள் முடிஞ்சிருச்சு, மஸ்ஜித் கட்டி கொடுத்த மலை முடிஞ்சிருச்சு, இன்னும் என்னென்ன செஞ்சாரோ எல்லாம் முடிஞ்சு, ஆனா எடுக்க வேண்டியவங்க இருக்கிறாங்க. இப்ப அல்லாஹ் அந்த அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பாவத்தை தூக்கி இவருக்கு போடுவான். இந்த நல்ல மனுஷன் வாழ்க்கையிலேயே விபச்சாரம் செஞ்சில்ல, ஆனா விபச்சாரம் செஞ்ச மனுஷன் பாவத்தெல்லாம் தூக்கி போடுறான். இவர் வாழ்க்கையிலேயே வட்டி கொடுத்ததில்ல, ஆனா வட்டியுடைய குற்றம் இவருக்கு வந்து சேர்கிறது. இது போன்று இவர் வாழ்க்கையிலேயே சாராய மதுபானம் குடிச்சதில்ல, ஆனா மற்றவங்கள்ட்ட இருந்து இவருக்கு அநியாயம் செய்யப்பட்ட வகையில அவருடைய சாராயம் குடிச்ச பாவம் இவருக்கு சுமத்தாட்டப்படுகிறது. இந்த சாலிகான மனுஷன் குடிகாரனாக, வட்டிக்காரனாக, இவன் விபச்சாரனாக கியாமத்தினுடைய நாளையில அந்த குற்றங்களுக்கு சுமந்து கொண்டு அவன் நரகத்துக்கு போக வேண்டிய நிலவு ஏற்படுகிறது. இது எல்லாம் அநியாயத்தினுடைய முடிவு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அநியாயம் கியாமத்தினுடைய நாளையில் ஒரு மனிதரை இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதையே இந்த ஹதீஸில் சொல்கிறது. நபி அவர்கள் முஆஸ் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அவர்களை யமனுக்கு அனுப்பும் பொழுது, ஒரு கவர்னராக அனுப்பும் பொழுது பல விஷயங்களை சொன்னாங்க. அதுல ஒன்று சொன்னாங்க, முஆஸ் அநியாயம் செய்யப்பட்டவருடைய வாயால வரக்கூடிய துவாவை பயந்துக்கோங்க. அல்லாஹ் அந்த வார்த்தை யார்ட வாயால வந்தாலும் சரி, நீங்க அநியாயம் செஞ்ச அநியாயம் செய்யப்பட்டவன் யாரா இருக்கலாம், ஒரு முஸ்லிமா இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவனாக இருக்கலாம், ஏழு வானங்களுக்கு மேல் அல்லாஹ் உயர்த்தி அவன் சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்கிறான், கொஞ்சம் சுணங்கினாலும் சரி நான் உனக்கு உதவி செஞ்சே தீர்வேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். அன்பானவர்களே, அல்லாஹ் யார் என்று பார்க்க மாட்டான். ஒரு பௌத்தனா இருக்கட்டும், ஒரு கிறிஸ்டியனா இருக்கட்டும், ஒரு ஹிந்துவா இருக்கட்டும், அது எங்கட கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு பாமர மனுஷனா இருக்கட்டும், அவன் வாயால வரக்கூடிய பதுவாவை ஏழு வானத்துக்கு மேல அல்லாஹ் உயர்த்துகிறான், அல்லாஹ் உதவி செஞ்சே தீருவான். எனவே அநியாயம் இந்த அளவு பொல்லாதது, பயங்கரமானது. எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான விடயங்களில் இந்த அநியாயம் பரவி இருக்கிறதோ இவைகளை எல்லாம் நாங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்கி அநியாயத்தை விட்டு வாழ்க்கையை பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, உலகத்தில் இன்று அநியாயம் அது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. பலஸ்தீனை எடுத்துக்கொண்டால், பைத்துல் முக்கத்தஸை எடுத்துக்கொண்டால், இன்று இருக்கக்கூடிய நிலைமை அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இந்த பைத்துல் முக்கத்தஸ் என்பது இது இன்று நேற்று எங்களுக்குரிய சொத்தல்ல. ஹதீஸ்ல வருகிறது, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், முதலாவது கட்டப்பட்ட மஸ்ஜித் எது என்று கேட்டார்கள். சொன்னார்கள், மஸ்ஜிதுல் ஹராம் என்றார்கள். அதுக்கு பிறகு கட்டப்பட்டது எது என்று கேட்டார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸா என்றார்கள். அந்த ரெண்டுக்கும் எவ்வளவு இடப்பட்ட காலம் என்று கேட்டார்கள், 40 வருஷம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ஜிதுல் அக்ஸா எங்களுடைய இரண்டாவது மஸ்ஜித். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை மிகவும் கண்ணியப்படுத்தியிருக்கிறார். அதை கண்ணியப்படுத்தும் முகமாக குர்ஆனில் அல்லாஹு தஆலா இதை பல இடங்களில் சொல்லும் பொழுது சொல்றது, முபாரக்கான ஊரு, பறக்க செய்யப்பட்ட ஊரு என்று அல்லாஹ் பல ஆயத்துகளில் சொல்லி காட்டியிருக்கிறான். இப்ராஹிம் அலை இஸ்லாம், மூசா அலை இஸ்லாம், சுலைமான் அலை இஸ்லாம் போன்றவருடைய விஷயத்தில் வருகிறது, அல்லாஹ் பறக்க செய்யப்பட்ட பூமி என்பதாக வர்ணிச்சிருக்கிறான். நபியர்களை சொல்லும் பொழுது கூட மியராஜ், அல்லாஹ் மியராஜுடைய அந்த பயணத்திற்காக நபியவங்களை அழைத்து செல்லும் பொழுது அல்லாஹ் கேளும், மக்கால இருந்து ஹரம் ஷரீஃப்ல இருந்து அல்லாஹ் நபியவங்களை வானலோகத்துக்கு எடுத்து செல்ல முடியும். அப்படி இருந்தும் கூட இரண்டாவது எங்களுடைய இடம் மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து நபியவங்களை புராக் என்ற வாகனத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து சென்று அங்கிருந்துதான் அல்லாஹ் அந்த மியராஜுடைய பயணத்துக்கு நபி அவர்கள் அழைத்து சென்றிருக்கிறான். எனவே இந்த அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இவ்வளவு எங்களுக்கு நெருக்கமான தொடர்புடையது. இப்ராஹிம் அலை இஸ்லாம் அதை புனர் நிர்மாணம் செய்தார்கள். அதுக்கு பிறகு ஒவ்வொரு நபிமார்களும் அதை புனர் நிர்மாணம் செய்திருக்கிறார்கள். சுலைமான் அலை இஸ்லாம் அவர்கள் மிக வித்தியாசமான முறையில் அதை கட்டி எழுப்பினார்கள், அதை புனர் நிர்மாணம் செய்தார்கள், துஆவும் செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் தொழுகைக்காக வேண்டி வந்தால் அவருக்கு நீ பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க வேண்டும் என்று சுலைமான் அலை இஸ்லாம் கேட்டார்கள். நபியாக சொன்னாங்க, அல்லாஹ் அதனையும் கபூல் செய்திருக்கிறான் என்று சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, நீண்ட வரலாறு படைத்ததுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா. உமர் நபி அவங்க ஹயாத்தோடு இருக்கிற காலத்துல இதை வெற்றி பெறணும் என்று பேராவல் கொண்டிருந்தார்கள். அந்த ஆசையினால் கடைசி வரையில கிடைக்க இல்ல. ஆனா மௌத்துடைய நேரத்துல உசாமா ரலியல்லாஹு தலைமையின் கீழ ஒரு படையை தயார் செய்து அந்த படைய அனுப்பி வச்சிருத்தான் மௌத்தா போனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த படை அனுப்பப்பட்ட நோக்கம் இந்த ஷாம், இதை வெற்றி கொள்ள வேணும். ஆனா கிடைக்க இல்ல பூர்த்தியாக. அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துல தொடரப்பட்டது, கொஞ்சம் கிடைச்சது. உமர் ரலியல்லாஹு காலத்துல முழுமையாக கிடைச்சது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கிறிஸ்தவ தலைவரை, ஒரு அறிஞரை கூட்டிக் கொண்டு போய் அந்த இடத்தை கண்டுபிடிச்சு அது அழகாக பலகையால கட்டி தடிகளால் அந்த மஸ்ஜித் அக்ஸாவை கட்டி ஆரம்பிச்சு வச்சாங்க ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தலானு அவர்கள். அதை எடுக்கிறதுக்காக உமர் ரலியல்லாஹு வரும் பொழுது ஒரு எளிமையான தோற்றத்திலே வந்தாங்க. அந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய சாவியை அவங்க எடுத்துக்கொண்டாங்க. அன்பானவர்கள், அதுக்கு பிறகு உமையாக்கள் அதை பாதுகாத்தாங்க, அப்பாசியங்கள் பாதுகாத்தாங்க, அவர்களுக்கு பின்னால பாத்திமியங்கள், ஷியாக்களுடைய கையில அது சென்றது. ஷியாக்கள் என்பவர்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அந்த மந்திரிமார்களாக ஆலோசனை சபைகளையும் அவர்கள் சேர்த்துக் கொண்டதுனால அவர்களிடம் இருந்துதான் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா ஷியாக்கள் கையில இருந்து யகூதிகளுடைய கைக்கு 1948 அது அவருடைய கைக்கு திரும்பவும் சென்றது. அதுக்கு பிறகு 1967 யகூதிகள் அந்த பைத்துல் முக்கத்தஸை ஷாமி அந்த இடத்தை அவருடைய தலைநகரமாக்கி அவர்களுக்கு இடமாக்கி அதுல அவர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்கள். முஸ்லீம்களுக்கு தடை விதிக்கப்பட்டது, மஸ்ஜிதுக்கு செல்ல முடியாது, இடிக்கப்பட்டது. இது பெரும் ஒரு பெரிய வரலாறு கொண்டதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது. அன்பானவர்களே, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு தடமாறுறாங்க அதை எடுக்கிறதுக்காக. ஏனென்றால் ஒரு கற்பனையின் பேரில் யூதர்கள் தடமாறுறாங்க, இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இடம், அதை நாங்க எடுத்து புனர் நிர்மாணம் செய்ய வேணும். கிறிஸ்தவர்கள் அதுக்கு உதவியா இருக்கிறாங்க, அதுக்கு இன்றைக்கும் படைகளை கொடுத்து பொருள்களை கொடுத்து உதவியா இருக்கிறாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும், யூதர்களுக்கு சார்பாக வரக்கூடிய தஜ்ஜால் அவன் வருவான், அவனுக்கு பின்னால 70,000 யூதர்கள் செல்வார்கள், முழு ஒத்துழைப்பும் தஜ்ஜாலுக்கு வழங்கக்கூடியவர்கள் யஹூதிகள் என்பது தெரியும். அதுக்கு எதிராக அவங்க படிச்சிருக்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிலுவையில் அறையப்பட்டாலும் கூட இப்ப ஏழு அவங்க உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க, அவங்க சிலுவையில் அறையப்பட்டு அவங்க மேல இருக்கிறாங்க, அவங்க அவங்களோட பாப்பா அவங்களோட கொள்கைப்படி அல்லாஹ் அல்லாஹ் பரிசுத்தமானவன் அல்லாஹ் ஈசாவுடைய பாப்பான்னு சொல்லி பாப்போட இருக்கிறாங்க, திரும்ப வருவாங்க என்ற கொள்கையில் அவங்களும் இருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்கத்தான் வருவாங்க என்ற கொள்கையில அவங்க இருக்கிறாங்க. எனவே யூதர்கள் தடுமாறுறாங்க அந்த இடத்த சுலைமான் அலி இஸ்லாம் இருந்த இடம் அதை நாங்க பிடிக்கணும். கிறிஸ்தவர்கள் பாக்குறாங்க வார தஜ்ஜால் இவங்களுக்கு எல்லாம் எதிராக அந்த இடத்தை புனர் நிர்மாணம் செய்து அவசரமா வர வச்சு அந்த இடத்துல ஈசா அலி இஸ்லாம் இறங்க வேணும், அதன் மூலமாக வெற்றி கிடைக்க வேணும். அன்பானவர்களே, ரெண்டு பேருக்கும் உரியதல்ல, வரலாறு சொல்கிறது இது இஹ்லாசுடைய இடம், அல்லாஹ் வணங்கப்பட்ட இடம், சிலைகள் வணங்கப்பட்ட இடம் அல்ல, இது பரக்கத்து நிறைந்த இடம் என்று குர்ஆன்ல வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே நாங்க துவா செய்ய வேணும், கஷ்டப்படுறாங்க சிரமப்படுறாங்க அவங்களுக்காக துவா செய்வோம், அல்லாஹ் அவங்களை வெற்றியை நசீபாக்கட்டும் பொறுமையை நசீபாக்கட்டும் என்று நாங்கள் எல்லாரும் தனிப்பட்ட முறையில் துவா செய்ய வேணும். அத்தோடு எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விதமான அநியாயங்கள் இருக்கின்றனவோ யாரை பற்றும் குறை சொல்வது புறம் பேசுவது அவருடைய மற்றவருடைய குறைகளை அம்பலப்படுத்துவது இப்படியான அநியாயங்களும் மனைவிக்கு செய்யக்கூடிய அநியாயங்களும் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய அநியாயங்களும் தொழிலாளிகளுக்கு செய்யும் நினைக்கும் அநியாயங்களும் மிருகங்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள் இவைகள் எல்லா அநியாயங்களை விட்டும் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டு எல்லா வகையான அநியாயத்தை விட்டும் நாங்கள் பாதுகாப்பு பெற்றவர்களாக ஆகி இரு உலகிலும் வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தை நாங்கள் ஆகிக்கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யாழ்லாமுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றங்குறைகளையும் மன்னித்து மறைத்தல்வாயாக, உயர்ந்த குணங்களையும் பண்புகளையும் எங்களுக்கு தந்தல்வாயாக. யாழ்லா மற்றவருடைய குற்றங்களை மறைத்து மற்றவருடைய கடமைகளை நிறைவேற்றி யாழ்லா நடக்கக்கூடியவர்களை ஆக்கி வைப்பாயாக. யாழ்லா பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்வாயாக, பைத்துல் முக்கத்தஸை பாதுகாத்தல்வாயாக. யாழ்லா அந்த இடத்திலே தொழக்கூடியவர்களுக்கு அமைதியாக நிம்மதியாக தொழக்கூடிய நிலைமைகளை உருவாக்கி கொடுப்பாயாக. அமைதியான வாழ்க்கையையும் பொறுமையான வாழ்க்கையையும் மக்களுக்கு நசீபாக்கியல்வாயாக. இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக திட்டம் போடக்கூடியவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக, நேரான வழியை காட்டியல்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.